அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 17 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தன்மீதான விசாரணைகள் முடியும் வரை இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் விடுமுறையில் செல்வார் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருப்பது குறித்த செய்தி, இலங்கை அரசின் உத்தேச தேர்தல் சீர்திருத்தம் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ராவ் ஹக்கீம் இல்லத்தில் கூடிய சிறுபான்மை கட்சிகளின் கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் செவ்வி,
அரசியல் சிறுகட்சிகளும் மற்றது இன ரீதியான சிறுகட்சிகளும் இது பாதிக்கும் கருத்துக்கள் அந்த இந்த கட்சிகளிடம் இருந்து வந்தபடியினால் ஒரு பொது
பேஸ்புக், அதாவது முகநூலில் என்னவெல்லாம் அனுமதிக்கப்படும், எவையவையெல்லாம் அனுமதிக்கப்படாது என்பது குறித்து அந்த நிறுவனம் தனது புதிய விதிமுறைகளை அறிவித்திருக்கும் நிலையில் அது குறித்த ஓர் ஆய்வு.
ஒரு பப்ளிக் ஃபிகரை வந்து நீங்க வந்து அபியூஸ் பண்றது, ஆனா இந்த அபியூஸ் வந்து யார் முடிவு பண்றதுங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு சாதாரண கடுமையான பழித்தோ
அனைவருக்கும் அறிவியல் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
வனுவாட்டுவில் பேரழிவு மிக்க சூறாவளியால் பாதிப்புக்குள்ளான தொலைத்தீவுகளில் வசிக்கும் மக்கள் உயிர் வாழ்வதற்காக கடந்த 2 உப்பு நீரை குடிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என பிபிசி கண்டறிந்துள்ளது. மக்கள் குடியேறி வாழும் 60 அதிகமான தீவுகள் தொடர்பில்லாமல் இருக்கின்றன. மோசோ தீவுக்கு பிபிசி செய்தியாளர் மட்டுமே முதலில் சென்றுள்ளதோடு வெளியிடங்களிலிருந்து எந்த உதவியும் வரவில்லை எனவும், தங்களது பயிர்கள் அழிந்துள்ள நிலையில் தாம் பசியுடன் இருப்பதாகவும் அங்குள்ள குடியிருப்பாளர்கள் அவரிடம் தெரிவித்துள்ளனர். அங்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான சமூகத்தினருக்கு உணவு, குடிநீர் மற்றும் தங்குவதற்கான கூடாரங்கள் போன்றவற்றின் பெரும் தேவை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளனர்.
எகிப்திய காவல்துறை அதிகாரி ஒருவரை வழக்கு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அந்த நாட்டின் அரச வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் செயற்பாட்டாளர் ஷைபா சுபாக் கொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது. ஹொஸ்னி முபாரக்கின் அரசாங்கத்தை கவிழ்க்கும் எழுச்சி இடம்பெற்றதன் 4 குறிக்கும் ஊர்வலத்தில் அமைதியாக பங்கேற்ற சுபாக் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். அவருடைய மரணத் தருவாயில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வீடியோ எகிப்தில் பரவலான ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருந்தது. எகிப்திய காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பல கொலைகளுக்கு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மிகவும் அரிதாகவே எடுக்கப்படுகின்றன.
ஸ்பெயினின் மிக புகழ்பெற்ற எழுத்தாளரான மிகுவல் டி செவாந்தியஸின் கல்லறையை கண்டுபிடித்துள்ளதாக தடவியல் விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். அவர் மரணமடைந்து சுமார் 400 பின்னர் இந்த கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. டான்கி ஹாடி என்கிற பிரபல நாவலை எழுதிய நாவலாசிரியரான செவாந்தியஸின் சடலம் மத்ரிட்டில் உள்ள தேவாலயத்தில் 1616 அடக்கம் செய்யப்பட்டது. பல தசாப்தங்களின் பின்னர் அவரது சவப்பெட்டி அங்கிருந்து அகற்றப்பட்டு வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் காணாமல் போனது. மதுரீட்டிலுள்ள மத கட்டிடத்தின் மறைந்துவிட்ட நிலவறைக்குள் செவ்வாந்தீஸ் அவரது மனைவி மற்றும் அவருடன் புதைக்கப்பட்ட உறவினர்களின் எலும்புகளை கண்டெடுத்திருப்பதாக தடவியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அவரது சவப்பெட்டியின் மேல்மூடியில் MC என முதற்பெயர் குறிப்பிடப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்.
சிரியாவின் அதிபர் ஆசாத்தின் படையினர் தாக்குதலுக்காக குளோரின் வாயுவை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சிரியாவின் வடமேற்கு நகரான இப்லித்தில் அரசு விமானங்கள் வாயு அடங்கிய பீப்பாய் குண்டுகளை வீசியதில் சிறுவர்கள் உள்ளடங்களாக 6 கொண்ட குடும்பத்தினர் கொல்லப்பட்டார்கள் என்று ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் பதிவேற்றுள்ள வீடியோவில் பாதிக்கப்பட்டவர்கள் வாயு முகமூடி அணிந்திருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டை சிரிய படையினர் நிராகரித்திருப்பதோடு அது ஒரு பிரச்சாரம் என்றும் குற்றச்சாட்டியிருக்கிறார்கள். அத்தோடு IS தீவிரவாதிகள் அரசாங்கம் மற்றும் குர்திஷ் படையினருக்கு எதிராக குளோரின் வாயு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று ஈராக்கை அமைத்திருக்கும் குர்தியர்கள் வாரிறுதியிலே கூறியிருந்தார்கள்.
மத்திய தரைக்கடலூடாக ஐரோப்பாவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு உதவிகளை வழங்கும் குற்றக்கும்பலை சமாளிப்பதற்காக ஐரோப்பிய போலீஸ் முகவரான யூரோபோல் ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. ஐரோப்பிய எல்லை முகவர் மற்றும் மனித கடத்தலுக்கு எதிராக செயற்படும் நாடுகளின் உளவு பிரிவைச் சேர்ந்தவர்களுடன் இந்த பிரிவு நெருக்கமாக இணைந்து செயற்படும் என யூரோபோல் தெரிவித்துள்ளது. லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் வருடந்தோறும் மத்திய தரைக்கடலை கடக்க முயல்கின்றனர். 2014 மட்டும் ஐரோப்பாவுக்கு செல்லும் வழியில் 3000 அதிகமானவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
சீனா தலைமை தாங்கும் அபிவிருத்தி வங்கியோடு தாங்கள் இணையிருப்பதாக ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாடுகள் உறுதி செய்திருக்கின்றன. ஆசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி வங்கி ஒன்றை பிரித்தானியா ஸ்தாபிப்பதாக முடிவு செய்ததை அடுத்தே ஐரோப்பிய நாடுகள் இந்த முடிவு வெளியாகியிருக்கிறது. வாஷிங்டனில் மையம் கொண்டிருக்கும் உலக வங்கிக்கு காத்திரமான போட்டி வங்கியாக 50 பில்லியன் டாலர் கொண்ட சீன வங்கி அமையக்கூடும். இந்த வங்கியின் செயற்பாடு வெளிப்படையாக இருக்காது என்பதை காரணம் காட்டி தனது நட்பு நாடுகளை இந்த வங்கியில் இணைய வேண்டாம் என்று அமெரிக்கா வற்புறுத்துகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தன் மீதான விசாரணைகள் முடியும் வரை இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரன் விடுமுறையில் செல்வார் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
விசாரணைகள் முடிவடையும் வரை தனது பதவியிலிருந்து விடுமுறை பெறுவதற்கு இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரன் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர குமார திசாநாயக்க எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
மத்திய வங்கியினால் பகிரங்கமாக மக்களுக்கு விற்பனை செய்யப்படும் திரைசேரி பிணை பத்திரங்களை சட்ட விரோதமான முறையில் தனது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்ததாக அந்த வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட திரைசேரி பத்திர விற்பனை நடவடிக்கைகளுக்கு மத்திய வங்கியின் தலைவர் எந்தவிதமான தலையீடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க இது சம்பந்தமாக ஆராய்வதற்கு குழுவொன்றை நியமித்துள்ளதாகவும் அறிவித்தார். இந்த குழுவின் விசாரணைகள் பூர்த்தியான பின்பு அதன் அறிக்கை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் விக்ரமசிங்க. மத்திய வங்கியின் தலைவரை உடனடியாக பதவி நீக்குவதற்கு தனக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க தற்போது அவர் விடுமுறை பெற்றுள்ளதாகவும் அறிவித்தார். எனவே மத்திய வங்கியின் தலைவர் உடனடியாக பதவி நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. அங்கு உரையாற்றிய அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் பியசிரி விஜயநாயக்க மத்திய வங்கி தலைவரின் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் காரணமாக மக்களுக்கு சுமார் 5 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணியும் மத்திய வங்கியின் தலைவர் உடனடியாக பதவி நீக்கப்பட வேண்டுமென்று கடந்த தினங்களில் தெரிவித்து வந்தது.
கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார். இலங்கை அரசின் உத்தேச தேர்தல் சீர்திருத்தம் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சித் தலைவர் அமைச்சர் ராவ் ஹக்கீமின் இல்லத்தில் இலங்கையின் சிறுபான்மை கட்சிகளின் கூட்டம் ஒன்று நேற்று இரவு நடந்தது. இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேரமானந்தவிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஒரு புதிய தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இது ஒரு சிறுபான்மை கட்சிகள் அல்லது சிறு கட்சிகள் இந்த புதிய தேர்தல் சீர்திருத்தத்தால பாதிக்காத வகையில மேலும் ஜனநாயக வழிமுறைகளை பலப்படுத்துகின்ற வகையில அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான். அதேவேளை இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை நாங்கள் வரவேற்றாலும் அதை ஆதரவளித்தாலும் அது நான் அந்த முதல்ல குறிப்பிட்ட இந்த கட்சிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில மேலும் ஜனநாயகத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில அமைய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளோம்.
இந்த கொண்டு வந்திருக்கும் புதிய சீர்திருத்தங்கள் எந்த வகையில் சிறுபான்மையினருடைய கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகளை பாதிக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்க?
இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முதல்ல இப்ப குறிப்பாக நாங்கள் இந்த தொகுதி முறையான தேர்தலுக்கு எங்களுடைய நாடு நீண்ட காலமாக அந்த பழக்கப்படவில்லை, அந்த அனுபவம் இல்லை. இப்ப முதல் வர இருக்கின்ற இந்த சீர்திருத்தம் என்பது பழைய முறையில் நாங்கள் தேவை என்று சொன்னால் பழைய முறையில் இருக்கக்கூடிய இந்த விருப்பு வாக்கு என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அந்த விருப்பு வாக்கு முறைமையை நீக்கிவிட்டு பழைய முறையில் அந்த தேர்தலை வைத்துவிட்டு பிறகு அதுக்கு அடுத்த இருக்கின்ற தேர்தலை நாங்கள் வடிவாக எங்களுடைய மக்களுக்கு அந்த பழக்கத்தை அந்த அதை பற்றிய விளக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போகலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அந்த கலந்துரையாடலின் போது கலந்து கொண்டோம்.
குறிப்பாக சிறுபான்மையினர் கட்சி மற்றும் சிறிய கட்சிகள் இதில் எப்படி பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க?
அதாவது அந்த எண்ணிக்கை நான் சொன்னது போல ஒன்றுக்கு மேற்பட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் அதுல ஒரு முடிந்த முடிவாக எடுக்கவில்லை. நேற்றைக்கு ஜனாதிபதியுடைய தலைமையில் காலையில ஜனாதிபதி செயலகத்துல அந்த சந்திப்பு நடந்தது. அப்ப அந்த நேரத்துல அதாவது அந்த விருப்பு வாக்கு என்ற முறைமையை அகற்றுவது, மற்றது ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவது என்றொரு பொது இணக்கப்பாட்டை தவிர ஏனைய விடயங்களில் பிரதான கட்சிகளுக்குள் ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அதை விட இந்த ஆங்கிலத்தில் சொல்லின பொலிட்டிக்கல் மைனாரிட்டி அண்ட் எத்னிக் மைனாரிட்டி என்று சொல்லி, அதாவது அரசியல் சிறு கட்சிகளும் மற்றது இன ரீதியான சிறு கட்சிகளும் இது பாதிக்கும் கருத்துக்கள் அந்த இந்த கட்சிகளிடமிருந்து வந்தபடியினால் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு உடனடியாக எட்ட முடியாதபடியினால் ஜனாதிபதி அவர்கள் பிரதமரிடம் தெரிவித்தார்கள், எல்லா கட்சிகளையும் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி தனக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும், அதேவேளை தேர்தல் இவர்களோடு கலந்துரையாடி அல்ல இவர்கள் கலைத்த விடயங்களை கருத்தில் வைத்துக் கொண்டு ஒரு கிழமைக்குள் ஒரு வரைவொன்றை தருமாறும் கேட்டிருந்தார்.
ராவ் ஹக்கீம் கூட்டிய இந்த சிறிய கட்சிகளுடைய கூட்டத்தில் உங்களுடைய இந்த சந்தேகங்களை அமைச்சர் ராவ் ஹக்கீமிடம் நீங்கள் கூறவில்லையா? அவருடைய பதில் என்னவாக இருந்தது?
பொதுவாக எங்கள் எல்லாருக்கும், அவருக்கு மாத்திரமண்ட எல்லாருக்கும் இந்த சந்தேகங்களும் அல்லது இந்த புதிய முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள்ல ஒரு தெளிவற்ற அல்ல ஒரு குழப்ப நிலைமைகளும் இருந்தபடியினால்தான் நாங்கள் அதை கூடி நாங்கள் அதை அலசியிருந்தோம்.
ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா, இலங்கையின் உயர்கல்வி அமைச்சர் ராஜீவ விஜயசிங்கே தனது பதவியை ராஜினாமா செய்தது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியில் அமர்வதாக இன்று நாடாளுமன்றத்திற்குள் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்தின் உயர்கல்வி அமைச்சராக செயற்பட்ட ராஜீவ விஜயசிங்க தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எதிர்க்கட்சியில் அமர்வதாக இன்று அறிவித்தார். இன்று நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட போதே அவர் இதனை அறிவித்தார்.
This afternoon, Mr. Deputy Speaker, I found it very difficult to find a seat. I do not wish to sit amongst the ministers any longer. My commitment to His Excellency the President is absolute, but in order to make my position absolutely clear, I think it is only correct for me now at this stage to cross the floor of this house.
தனது ராஜினாமா குறித்து பிரதமருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்த ராஜீவ விஜயசிங்க அரசாங்கத்துடன் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாகவே இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டதாகவும் அறிவித்தார். விசேடமாக உயர்கல்வி அமைச்சின் நடவடிக்கைகளின் போது இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ விஜயசிங்க இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவி பேராசிரியர் ஷனிகா ஹிரிம்புரேகம பதவி நீக்கப்பட்டமை உட்பட அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்துடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாகவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தான் ஆளும் கட்சியை விட்டு வெளியேறுவதாக தெரிவித்த ராஜீவ விஜயசிங்க பின்பு எதிர்தரப்பில் அமர்ந்து கொண்டார். எதிர்தரப்பில் இருந்து கொண்டு சுயாதீனமாக செயற்படுவதற்கு தான் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் ராஜபக்ஷ அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய பேராசிரியர் ராஜீவ விஜயசிங்க ஜனாதிபதி தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளித்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஐஏஎஸ் அதிகாரியான ரவி என்பவர் மர்மமான முறையில் மரணமடைந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் சிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஐஏஎஸ் அதிகாரியான ரவி என்பவர் தற்கொலை செய்து மரணமடைந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் சிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரில் வணிக வரித்துறை கூடுதல் ஆணையராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரியான டி கே ரவி திங்கட்கிழமையன்று பெங்களூரின் கொரமங்கலாவில் உள்ள தனது இல்லத்தில் தூக்கிலிடப்பட்டு உயிரிழந்த நிலையில் இருந்தார். முதற்கட்ட ஆதாரங்களை பார்க்கும்போது ரவி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தெரிவதாக பெங்களூர் நகர காவல்துறை ஆணையர் எம் என் ரெட்டி தெரிவித்துள்ளார். 2009 ஐஏஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்த ரவி மிக நியாயமான அதிகாரியாக அறியப்பட்டவர் என்பதால் அவர் இறந்த தகவல் கிடைத்ததும் அவரது அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பாக பொதுமக்கள் பெரும் எண்ணிக்கையில் குவிந்தனர். ரவி பெங்களூரில் வணிக வரித்துறையில் பணியில் சேர்வதற்கு முன்பாக கோலார் மாவட்டத்தில் துணை ஆணையராக பணியாற்றிய போது மணல் கொள்ளையர்களை எதிர்த்து தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்தார். நில முறைகேடு விவகாரங்களிலும் கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதனால் அவரது மரணம் குறித்த செய்தி வெளியானதிலிருந்தே கோலாரில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இன்றும் அந்த மாவட்டத்தில் முழு கடையடைப்பு நடத்தப்பட்டது. இன்று மாலை வரை கோலாரில் நிலவரம் பதற்றமாகவே இருந்ததாக தெரிவிக்கிறார் அங்கிருக்கும் மூத்த பத்திரிகையாளரான ஸ்ரீதரன்.
ஐயா, நேத்து இன்னைக்குதான் அந்த தூக்கு போட்டுக்கிறாங்க செய்தி இங்க பரவிச்சுங்க, கம்ப்ளைண்ட் என்டையர் கோலார் டிஸ்ட்ரிக்டுக்கு. அப்போ அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுங்கோ இந்த ஃபார்மர்ஸுங்கோ வேற பொலிட்டீஷியனுங்க அப்படின்னாக்கா காங்கிரஸ் தவிர அவங்க எல்லாம் வந்துட்டு நேற்று பந்து பண்றதுக்கு ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம் வந்து கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க நேத்துல இருந்துங்கோ. அது இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆச்சுங்கோ. அப்புறம் ஒரு ஒரு வில்லேஜுங்கோ ஒரு ஒரு 5 கிலோமீட்டருக்கு அவருடைய உருவப்படங்கள் வச்சு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க ஐயா. நேத்து எப்படி இருந்துருக்கோ அதே மாதிரி இன்றைக்கு கூட மதியம் ஒரு 4-5 மணி வரைக்கும் இதே ட்ரெண்டுங்கோ, டென்ஸ் சிச்சுவேஷனு இருந்ததுங்கோ. இது இதுவரைக்கும் இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி ஆபீசருக்கு இந்த மாதிரி ஜனங்க வந்து சப்போர்ட் பண்ணதே இல்லைங்கோ.
கோலார் மாவட்டத்தில் அவர் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாகவே அம்மாவட்ட மக்கள் அவர் மீது பெரும் அன்பு செலுத்தினர் என்கிறார் ஸ்ரீதரன்.
ஐயா, அவரு எல்லாம் ஜனங்க மத்தியிலேயே இருந்தவருங்க. அவரு ஒரு டிசியா அவரு காமிச்சிக்கலங்கோ. ஒரு ஸ்கூலுக்கு வந்தாக்கா பசங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறதுங்கோ, ரெவன்யூ அதாலத்து, லேண்ட் அதாலத்து, அங்கே ஸ்பாட்லயே யாருக்கு உங்களுக்கு உங்க லேண்டா அவங்களுக்கு உத்தரது, கவர்மெண்ட் லேண்டா கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கிறதுங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கே ஒரு மாதிரியான ஒரு இட்ட உருவாக்குனாங்க கோலார் டிஸ்ட்ரிக்ட்லங்க. அதனால ஜனங்களுக்கு அவர் மேல ஒரு நல்ல அப்ரைட் ஆபிசர், கரப்ஷன் இல்லைங்க, கரப்ஷனுக்கு முதல் எதிரிங்க அவரு.
கோலார் மாவட்டத்தில் ரவி பணியாற்றிய போது அங்கிருந்த மணல் கொள்ளையர்களை எதிர்த்து போராடியவர் என்பதால் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென அம்மாநில எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன. இன்று சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி, ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் மாநில அரசு நேர்மையான அதிகாரிகளை பாதுகாக்க தவறிவிட்டதாக கூறி தர்ணா போராட்டத்தை நடத்தினர். இதுகுறித்து பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி இது தற்கொலை என்றே தெரிவதாக கூறினார். இதனை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை. மாநில குற்றப்புலனாய்வுத்துறையே இதனை விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழ்நாட்டில் 2 கூட்டு பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் கடந்த 2 தினங்களில் நடந்த 2 பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையன்று நாமக்கல் மாவட்டத்திலும் திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்டத்திலும் நடந்த 2 வேறு சம்பவங்களில் 2 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு போதகாபட்டி என்ற இடத்தில் ஒரு தம்பதி நடந்து வந்து கொண்டிருந்த போது 3 இளைஞர்கள் அவர்களை வழிமறைத்து கணவரை தாக்கி மயக்கமடைய செய்தனர். அதற்கு பிறகு மனைவியை இழுத்துச் சென்று பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினர். பிறகு மேலும் 2 இளைஞர்களை வரவழைத்தனர். அவர்களும் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினர். அடுத்த நாள் காலையில், அதாவது திங்கட்கிழமையன்று காலையில், அந்த பெண் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்த காவல்துறை சுமார் 20 முதல் 24 வயதுக்குட்பட்ட 4 இளைஞர்களை கைது செய்துள்ளது. மேலும் ஒருவர் தேடப்பட்டு வருவதாக இந்த வழக்கை விசாரித்து வரும் காவல்துறை அதிகாரி பிபிசியிடம் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மேலும் ஒரு பலாத்கார சம்பவத்தில் காரைக்குடி நகருக்கு வெளியில் இளம்பெண் ஒருவர் தன் நண்பருடன் நடந்து கொண்டிருந்த போது வழிமறித்த இருவர் தங்களை காவல்துறையினர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த பெண்ணை தங்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்தனர். பிறகு வேறொரு இடத்தில் அந்த பெண்ணை விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் என்னவெல்லாம் அனுமதிக்கப்படும், எவையவையெல்லாம் அனுமதிக்கப்படாது என்பது குறித்த தனது புதிய விதிமுறைகளை அந்த நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. இந்த புதிய விதிமுறைகளின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட ஊடக செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரும் லண்டன் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர் முரளி சண்முகவேலனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் 2 விதமா பாக்குறேன். நான் ஒண்ணு வந்து, இதுவரைக்கும் ஃபேஸ்புக் வந்து தான் கத்துக்கிட்ட பாடங்களுக்கு வந்து இதை சரி செய்ய முயற்சிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஃபேஸ்புக் வந்து இந்த விதிமுறைகள் வந்து அமல்படுத்துறதுல கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கு தேதி வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் முகநூல்ல வந்து ஃபேஸ்புக்ல முழுநீள பாலுறவு பாலுறவு சம்பந்தப்பட்ட படங்கள், அதாவது வீடியோ அல்லது இமேஜஸ், இது எல்லாம் இன்னைக்கு இருக்கு, இதை வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனால் நீங்க வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல வந்து அது மிக ஆரம்ப காலகட்டங்களிலேயே அதை வந்து தடை செய்யப்படப்பட ஒரு கான்டென்ட்டா மாத்திட்டாங்க. ஆனா இப்பதான் வந்து இதை நம்ம மாத்த போறாங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு வகையில வந்து மெதுவா வர்றாங்க அந்த விதிமுறைகளை பின்படுத்துறதுல. ஆனா தாமதமா வந்தாலும் இப்ப நான் அதை செய்யறாங்களே. இதுல ரெண்டு விதமான விதிமுறைகளை நான் பாக்குறேன் நான். ஒன்று வந்து ரொம்ப நேரடியாகவும் அதை அமல்படுத்துவதில் எந்த விதமான ஒரு ஒரு குளறுபடியோ ஒரு குழப்பமோ இல்லாம இருக்கும். உதாரணமா நேரடி மிரட்டல், அச்சுறுத்தல், அப்புறம் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வது அதாவது செல்ஃப் ஹார்மிங், அப்புறம் தற்கொலை சம்பந்தப்பட்டமான அறிவிப்புகள் அல்லது தற்கொலை செய்வது தற்கொலை செய்ய போறது குறித்த குறிப்புகள், அப்புறம் புல்லியிங், கிண்டல் மற்றும் அடாவடித்தனம் பண்றது, சண்டியத்தனம் பண்றது, அப்புறம் வந்து குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, அது சம்பந்தப்பட்ட பதிவுகள், கிரிமினல் ஸ்டேட்டஸ், கிரைம் ரிலேட்டட் ஸ்டேட்டஸ், அப்புறம் பாலியல் வன்முறை மற்றும் அடக்குமுறைகளில் ஈடுபடுவது, இதையெல்லாம் வந்து இந்த புதிய விதிமுறைகள்ல மிகவும் விவரிச்சு என்னென்னலாம் செய்ய எதெல்லாம் நாங்கள் ஒத்துக்குவோம் எதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அதை இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நான் குறிப்பிட்ட தலைப்புகள் வந்து விவாதத்துக்கு அதிகமா உள்ளாகாது. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே நேரடி மெட்டல்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இது தவிர இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது இது ஒரு இது தனி செக்ஷன் கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறப்ப உதாரணமா வந்து வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்கள், ஹேட் ஸ்பீச், இது வந்து பெரிய விவாதத்திற்குரிய பொருள்.
வெறுப்பை தூண்டும் விதமான பேச்சு, எழுத்து, படம் மற்றவை வந்து தடை செய்யப்படுவது நல்லது தானே? அதுல என்ன விவாதம் வரக்கூடும்னு நீங்க அஞ்சறீங்க?
அதுல வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சுக்கள்ங்கிறது வந்து எதை நீங்கள் வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்கள்னு சொல்ல போறீங்க? யாருடைய பார்வையிலிருந்து சொல்ல போறீங்க? அடக்குமுறை செய்யப்பட்டவர்கள் வந்து அவங்களுக்கு வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்குங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு மாதிரியான பார்வை இருக்கும். இது வந்து இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கறதே வந்து குறிப்பா வந்து இந்த கடந்த ஒரு 10-15 வருடங்கள்ல இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து ஆன்லைன்லயோ மற்ற பொதுவா வந்து இந்த உலக அரசியல்ல வந்து மத ராடிகலைசேஷன் இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் வந்து வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்குங்கிறதே வருது. சோ நான் அதை முழுக்க வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது நிச்சயம் தேவை. ஆனால் அதை வந்து அமல்படுத்துவது வந்து சிக்கலானது. அதே மாதிரி இன்னொரு விதிமுறை என்னன்னா அபாயகரமான அமைப்புகள், இயக்கங்கள், இவைகள் அவர்களை பற்றிய தகவல்களோ அல்லது அவர்கள் பக்கங்களை முகநூல் ஃபேஸ்புக்ல பக்கங்களை ஆரம்பிச்சாங்களோ அதையும் நாங்கள் வந்து இந்த விதிமுறைக்கு கீழே கொண்டு வருவோம் சொல்றாங்க. எது அபாயகரமான அமைப்புகள் அப்படிங்கிறது மிக திருப்பி ஒரு சிக்கலான கேள்வி. ஒருத்தருக்கு வந்து அது வந்து விடுதலைக்கான அமைப்பா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து தீவிரவாத அமைப்பா இருக்கலாம். இது இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விதிமுறை என்னன்னா பொது நபர்களின் மேல் தாக்குதல் தொடுப்பது, அதாவது அவர்களை பழித்து பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவர்களையும் நாங்கள் வந்து இந்த விதிமுறைக்கு கீழே கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு பப்ளிக் ஃபிகரை வந்து நீங்க வந்து அபியூஸ் பண்றது. ஆனா இந்த அபியூஸ் வந்து யார் முடிவு பண்றதுங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு சாதாரண கடுமையான பழித்தலோ கடுமையான கண்டனங்கள் கூட நீங்க வந்து அவர் மேல வந்து ஒரு பொது நபர் மேல வந்து தாக்குதல் தொடுப்பது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால இது ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆனா அதற்காக நம்ம வந்து இதையெல்லாம் அங்கீகரிக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த சிக்கலோட தான் இந்த விதிமுறைகள் வந்து இயங்கும் சொல்ல வர.
ஊடக செயற்பாடுகள் குறித்து ஆய்வு மாணவரான முரளி சண்முகவேலன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் தூக்கம் குறித்த ஆய்வின் முக்கிய முடிவுகள் குறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்ஹர் வழங்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் இளைய தம்பி தயானந்தா.
உடல் பெருமனையும் சர்க்கரை நோயையும் தூக்கமின்மை உருவாக்குவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வேலை நாட்களில் இழந்த தூக்கத்தை வார இறுதி நாட்களில் தூங்கி கழிப்பவராக நீங்கள் இருந்தால் Type 2 அதாவது இரண்டாம் வகை சர்க்கரை நோய்க்கும் உடல் பெருமனுக்கும் வழி செய்கிறீர்கள் என்று அர்த்தம். வார நாட்களில் குறைந்த நேரம் தூங்கும் பழக்கமுடைய 522 பேருடனான ஆய்வின் மூலம் இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. ஆய்வுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த நோய் தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடியவர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். தூக்க நேரத்தை அதிகரிப்பதன் மூலமே இவர்கள் பயனடைவார்கள் என ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் முடிவுகள் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவும் அதிக பரிசோதனைகள் இது குறித்து மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இரவு நேர பணிகளில் ஈடுபடும் உடல் நலன் மிக்கவர்களும் கூட சர்க்கரை நோய்க்கு உள்ளாகும் வாய்ப்புகள் இருப்பதாக இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் உடல் சொல்வதற்கேற்ப நீங்கள் தூங்க மறுப்பீர்களானால் அது உடலில் உள்ள ஹார்மோன்களின் இயல்பான சுரப்பையும் அவற்றின் செயற்பாட்டையும் பாதித்து உங்களுக்கு நோய்களை பெற்றுத்தரும் தளமாக மாறிவிடுகிறது. அன்றாட வேலைப்பளவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான இரவு நேர சந்திப்பு மற்றும் களியாட்டங்கள் காரணமாக நகர்ப்புற வாசிகள் பலரின் வார நாட்களின் தூக்க நேரம் கணிசமாக குறைகிறது. பதிலுக்கு வார இறுதியில் அதிக நேரம் தூங்கி அதை சரி செய்ய முயல்கிறோம். இந்த போக்கு ஒருவரின் உடல்நலத்தை எவ்வாறெல்லாம் பாதிக்கிறது என்பதைத்தான் ஆய்வாளர்கள் இப்போது ஆராய்ந்திருக்கிறார்கள். வார நாட்களில் நீங்கள் தூங்கும் நேரத்திற்கும் வார இறுதி நாட்களிலான உங்கள் தூக்க நேரத்திற்குமான வேறுபாட்டு அளவை தூக்க கடன் என்று பெயரிட்டிருக்கிறது இந்த ஆய்வுக்குழு. குறித்த இந்த ஆய்வில் பிரித்தானிய பிரிஸ்டல் பல்கலைக்கழகமும் கட்டாரில் உள்ள ஹான்ஸ் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து ஈடுபட்டிருக்கிறது. ஹானல் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் ஷக்ரார் தாகிர் தூக்க கடன் பற்றி கூறுகையில், வேலை நாட்களின் 30 நிமிட தூக்க கடன் கூட உடலை பெருமனாக்குவதிலும் சர்க்கரை நோயை தோற்றுவிப்பதிலும் கணிசமான பங்களிப்பை செய்வதாக கூறியிருக்கிறார். நவீன சமூகத்தில் தூக்க குறைபாடு பரவலாக காணப்பட்டு வந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாகவே அதன் மூலம் ஏற்படும் சுகாதார கேடுகளை ஆய்வு செய்ய முற்பட்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தூக்க கடன் பாரதூரமான சுகாதார பின்விளைவுகளை உங்களுக்கு தோற்றுவிக்கும். இதனையே இதுவரை செய்யப்பட்ட ஆய்வுகள் வலியுறுத்தி இருக்கின்றன. அதனை தவிர்ப்பதன் மூலம் சுகாதார நல வாழ்வை உங்களால் பெற முடியும் என்பதையும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறித்த இந்த ஆய்வுக்கான நிதியை பிரித்தானிய சுகாதார திணைக்களம் வழங்கியிருக்கிறது. பிரித்தானிய சுகாதார நலச் செயற்பாட்டிற்கு அது செலவிடும் தொகையில் 10% செலவீடு நீரழிவு நோயாளர்களுக்கானதாக இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நீரழிவு நோய் பார்வை இழப்பிற்கு வழிசமைக்கிறது. தவிரவும் இருதய நோய்க்கும் பக்கவாதத்திற்கும் வாய்ப்பளிக்கிறது. இந்த நோயால் ஏற்படும் நரம்பு மற்றும் இரத்த குழாய் சிதவிகள் பலரின் கால்களை பறித்திருக்கிறது. வார நாட்களில் மக்களை போதுமான அளவிற்கு தூங்க வைப்பதற்கும் வார இறுதி நாட்களில் அதிக நேரம் தூங்கி தங்கள் தூக்க கடனை கழிக்கும் வழக்கத்தை நிறுத்துவதற்கும் என்ன வழி கண்டுபிடிப்பது என்பதுதான் ஆய்வாளர்களால் இதுவரை அறிய முடியாமல் இருக்கிறது.
பிபிசியின் ஜேம்ஸ் ஹல்லாரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் இளைய தம்பி தயானந்தா. அடுத்து ஆட்டிசம் எனப்படும் கற்றல் குறைபாடு குறித்த ஆய்வின் முடிவு குறித்து பிபிசியின் மிஷேல் ராபர்ட்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் இளைய தம்பி தயானந்தா.
ஆட்டிசம் எனப்படும் கற்கை மற்றும் வெளிப்பாட்டு திறன் குறைபாடு மரபு வழி கடத்தப்படுகிறது என இரட்டையர் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மூலம் தெரிய வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களில் 74% முதல் 98% மரபு வழி பண்பியலின் ஊடாகவே இந்த நோய்க்கு உள்ளாகியிருப்பதாக மருத்துவ ஆய்வு கவுன்சில் நடத்திய ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. 516 இரட்டையர்கள் இந்த ஆய்விற்காக பரீட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 181 பேர் கற்கை மற்றும் வெளிப்பாட்டு திறன் குறைபாடு உள்ளவர்கள் என லண்டன் கிங்ஸ் கல்லூரி குழு தெரிவிக்கிறது. அங்க மாறுபாடுகளற்ற இரட்டையர்களில், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸில், ஆட்டிச பாதிப்பு விகிதம் மிக அதிகமாக இருக்கிறது. 100 இல்லாவிட்டாலும் 10 மரபணுக்களாவது இந்த பாதிப்பிற்கு பங்களிப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதேவேளை சூழலியல் காரணிகளையும் அவர்கள் முழுமையாக புறம் தள்ளவில்லை. பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் இரட்டையர்கள் ஒரே வீட்டிலேயே பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டுள்ளதும் இனம் காணப்பட்டுள்ளது. கற்கை மற்றும் வெளிப்பாட்டு திறன் குறைபாட்டை இலகுவில் இனம் கண்டுகொள்ள முடிவதில்லை. இது ஒரு தனித்த குறைபாடாக அன்றி கூட்டு அறிகுறிகளை கொண்டதாக அமைகிறது. இதனால் ஏற்படும் குறைபாடுகள் கூட ஒவ்வொருவருக்கும் வேறுபடுவதாய் அமைகிறது. முன்னர் கணித்த முடிவுகளுக்கு மாறாக ஆட்டிசம் மரபு வழியாக கடத்தப்படுவதற்கான சான்றுகளே தற்போது தெரிய வந்திருப்பதாக ஆய்வாளர் டாக்டர் பிரான்சிஸ்கா ஹப் தெரிவித்திருக்கிறார். இதுவே இறுதி முடிவு அல்ல என்றும் அவர் வலியுறுத்துகிறார். சூழலியல் காரணிகள் சிறிய அளவிலான பாதிப்பையே தோற்றுவிக்கின்றன. அதேவேளை சில பெற்றோர்களை கருத்தில் கொள்ளும்போது மிக அதிகமான சூழல் மாசும் ஆட்டிச பாதிப்பிற்கு முக்கிய பங்கை வகிக்கிறது. அண்மைக்காலமாக இந்த பாதிப்பு அதிகரித்து வருவதற்கு பாரிய சுற்றுச்சூழல் மாறுபாட்டை சிலர் காரணியாக நம்புகிறார்கள். ஆனால் மரபு கடத்தலே இதன் வேகமான அதிகரிப்பிற்கு சாத்தியமான ஒன்றாக ஆய்வுகளில் அறியப்பட்டிருக்கிறது. கற்கை மற்றும் வெளிப்பாட்டு திறன் குறைபாட்டை மிகச் சரியாக புரிந்து கொள்ள எமக்கு இன்னும் மிக நீண்ட பயணம் இருக்கிறது. குறைபாட்டுக்கு உள்ளாகியவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பராமரிப்பவர்களும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், குறைபாடு உடையவர்களுக்கு முழு வாழ்வை தருவதற்கு தாம் செய்ய வேண்டிய சரியான உதவி என்ன என்பதை அறிந்து கொள்வது மட்டும்தான்.
பிபிசியின் மிஷேல் ராபர்ட்ஸின் செய்திக்குறிப்பை தமிழ் தந்தவர் இளைய தம்பி தயானந்தா. இத்துடன் அனைவருக்கும் அறிவியல் பெட்டகம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய பிபிசி தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.